Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We are studying through the Bible book by book.
நாம் வேதத்தை புத்தகம் புத்தகமாக படித்துக் கொண்டிருக்கிறோம்.
Spending more time on the passages that are more important.
மிக முக்கியமான காரியங்களை சொல்லக்கூடியதான பகுதிகளில் அதிகமான நேரத்தை நாம் செலவு செய்கிறோம்.
And skipping through some of the other passages.
மீதி உள்ள பகுதிகளை நாம் அப்படியே விட்டு செல்கிறோம்.
So that we get the main message of every book.
ஒவ்வொரு புத்தகத்தினுடைய முக்கியமான செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள முடியாய் இந்த வாரம் படிக்கிறோம்.
Now we've reached Isaiah chapter 40.
இப்பொழுது நாம் ஏசாயா 40 அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம்.
As I mentioned in an earlier study, Isaiah is divided into two sections.
ஏற்கனவே நான் போன நிகழ்ச்சியில் சொன்னது போல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது.
The first 39 chapters is like an Old Testament section.
முதல் 39 அதிகாரங்கள் அது பழைய ஏற்பாட்டிலே உள்ள தீர்க்கதரிசனங்களை குறிக்கிறது.
The remaining 27 chapters starting with chapter 40 is like a New Testament section.
மீதி உள்ள 27 அதிகாரங்கள் 40வது அதிகாரம் துவக்கி உள்ள அதிகாரங்கள் அது புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களாக இருக்கு.
And there are many prophecies in this section about new covenant life to comfort and encourage God's people.
தேவனுடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியாக புது உடன்படிக்கையின் அநேக தீர்க்கதரிசனங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
And it's very significant that this section of Isaiah begins with a prophecy concerning the ministry of John the Baptist.
யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை குறித்ததான தீர்க்கதரிசனத்தோடு கூட இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது.
Because that is how the New Testament also begins.
இப்படித்தான் புதிய ஏற்பாடும் ஆரம்பிக்கிறது.
And these are the words that are quoted in Luke's Gospel chapter 4, what we find here in Isaiah 40 verse 3 onwards.
ஏசாயா 40 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட காரியங்களையே
Luke chapter 3
மூன்றாம் அதிகாரத்திலேயும் நாம் பார்க்கிறோம்.
Concerning the ministry of John the Baptist.
யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள்.
Clear the way of the Lord, make smooth desert a voice of one crying in the wilderness.
கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சபை பண்ணுங்கள்.
This message has an application for us too.
இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும்.
Because we have to prepare people for the second coming of Christ, just like John the Baptist prepared people for his first coming.
எப்படி யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தினானோ அதே போல இப்பொழுது ஜீவிக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும்.
So to prepare God's people for that, our message is essentially the same.
ஆகவே ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நம்முடைய செய்தியும் அதே செய்தியாகத்தான் இருக்க முடியும்.
What is that?
அது என்ன செய்தி?
Clear the way for the Lord in the wilderness.
வனாந்தரத்திலே அவாந்தர வழியிலே தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க.
First of all, let every valley be lifted up.
பள்ளமெல்லாம் உயர்த்தப்படட்டும்.
There's no room for discouragement and depression under the new covenant.
புது உடன்படிக்கைக்கு கீழாக சோர்வுக்கும் அதேரித்துக்கும் இடமில்லை.
We never say I'm good for nothing, I'm useless.
நான் பிரயோஜனமற்றவன், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நாம் சொல்லவே கூடாது.
A lot of people keep saying that and they become like that also.
அநேகர் இப்படி சொல்லி சொல்லி அது போலவே மாறுகிறார்கள்.
No, we say God has chosen me before the foundation of the world.
தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் சொல்கிறோம்.
Put my name in the book of life.
என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் வைத்திருக்கிறார்.
I am a child of God.
நான் தேவனுடைய பிள்ளை.
God's my father.
தேவனே என்னுடைய தகப்பன்.
The Holy Spirit's my helper.
பரிசுத்த ஆவியானவர் எனக்கு
உதவி செய்கிறார். Satan has been defeated on the cross.
சாத்தான் கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டார்.
Sin cannot rule over me.
பாவம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது.
Where is the place for discouragement?
அப்படி இருக்குமேயானால் சோர்வுக்கு எங்கே இடம்?
Plenty of place for battle but not any for discouragement.
போராட்டத்திற்கு அதிகமான தருணங்கள் உண்டு, ஆனால் சோர்வடைய தேவையில்லை.
God is a God of encouragement.
நம்முடைய தேவன் தேற்றுகிற தேவன்.
He has lifted us up in Christ and given us dignity.
அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை உயர்த்தி நமக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்.
We don't want any valleys in our life anymore.
நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் பள்ளத்தாக்குகள்
இல்லை. Let every valley be lifted up.
எல்லா பள்ளத்தாக்குகளும் உயர்த்தப்பட
வேண்டும். All the mountains and hills must be made low.
அதே சமயத்தில் சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும்.
There's no place for pride either.
அங்கே பெருமைக்கும் இடமில்லை.
Because whatever we have is a gift of God.
நாம் எப்படி இருக்கிறோமோ, நாம் என்ன வைத்திருக்கிறோமோ அது தேவனுடைய கிருபை.
Our holiness is God's gift.
நாம் வைத்திருக்கிற பரிசுத்தம் தேவனுடைய
ஈவு. Our salvation is God's gift.
நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய ஈவு.
Our health is God's gift.
நம்முடைய ஆரோக்கியம் தேவனுடைய ஈவு.
Our knowledge of scripture is God's gift.
வேத அறிவு தேவனுடைய ஈவு.
Our intelligence, our ability, everything is God's gift.
நம்முடைய புத்தி கூர்மை, நம்முடைய திறமை எல்லாமே தேவனுடைய கிருபை தான்.
If one man has more, that's because God has given him more.
ஒரு மனிதனுக்கு அதிகமாக இவைகள் காணப்பட்டால் தேவன் அதிகமாக கொடுத்திருக்கிறார்.
Someone has less, it's because God's given him less.
ஒருவனுக்கு குறைவா இருந்தால் தேவன் குறைவாக கொடுத்திருக்கிறார்.
There's no question of glowing in these things.
இவ்விதமான காரியங்களிலே மகிமைப்படுவதிலே பிரயோஜனம் இல்லை.
So all the mountains have to be brought low.
ஆகவே எல்லா மலைகளும் தாழ்த்தப்பட வேண்டும்.
Then it says the rough ground has to become a plain.
கோணலானவை முரடானவை சமமாக்கப்பட வேண்டும்.
All the rough up and down places have to be made smooth.
கரட முரடானவை எல்லாம் சமமாக்கப்பட வேண்டும்.
There's a lot of coarseness, rudeness, roughness in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கடினமான தன்மைகள் முரட்டு தன்மைகள் எல்லாம் இருக்கு.
All this has to be smoothened out.
இவைகள் எல்லாம் சமமாக்கப்பட வேண்டும்.
And then fourthly,
நான்காவதாக,
the crooked places must become straight.
கோணலானவைகள் செவியாக வேண்டும்.
And that's the fourth thing mentioned here, the rugged terrain, a broad valley.
கரட முரடானவை சமமாக்கப்படும், கோணலானது செவியாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
This the word in Luke 3, it is quoted as the crooked places must become straight.
கோணலானவைகள் நேராக்கப்பட வேண்டும் என்று லூக்காவிலே வாசிக்கிறோம்.
And that is because there are a lot of crooked areas in our lives, maybe in our financial dealings or some other thing like that.
நம்முடைய பண புழக்கத்திலே இன்னும் பல காரியங்களிலே அங்கே குறுக்கு வழிகள் எல்லாம் இருக்கு.
All that must be made absolutely straight.
அவைகள் எல்லாம் நேராக்கப்பட வேண்டும்.
So this is what repentance involves.
இதுதான் மனம் திரும்புதல் என்று நாம் பார்க்கிறோம்.
And then it says here verse 5, the glory of the Lord will be revealed and others will see the glory of Christ in us.
அதன் பிறகு ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறது போல தேவனுடைய மகிமை நம்மிடத்திலே வெளிப்படும், மற்றவர்கள் அதை காண்பார்கள்.
And all flesh shall see His salvation.
மாம்சமான யாவும் அந்த ரட்சிப்பை காணும் என்று பார்க்கிறோம்.
In chapter 40 and verse 7 it says the grass withers and the flower fades. This is quoted in 1 Peter 1.
40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், புல் உலர்ந்து பூ உதிரும், இதை புதிய ஏற்பாட்டிலே பேதுருவிலே
சொல்லப்பட்டிருக்கிறது. All the glory of the world will disappear.
உலகத்தின் மகிமை எல்லாம் கடந்து போகிறது என்பதை காண்பிக்க முடியாது.
Then verse 10 and 11 speaks about Jesus coming back.
10-11 வசனங்களிலே இயேசு மீண்டும் வருகிறதை குறித்து பேசுகிறார்.
And he will give his reward those who are faithful.
உண்மையா இருக்கிறவர்களுக்கு அவர் பிரதிபலன் கொடுக்கும்படியாக வருகிறார்.
Like a shepherd he will care for his flock.
அவர் மேய்ப்பனைப் போல தம்முடைய மந்தையை மேய்ப்பார்.
Verse 17 it speaks of all the nations being nothing before him.
17ஆம் வசனம் சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை.
And all the people are less than nothing.
அவர்கள் சூனியத்தில் சூனியமாக மாயாம் இருப்பார்கள்.
We need to see the sovereign control and rule of God if we are to serve him effectively in these days.
இந்த நாட்களிலே தேவனுக்கு நாம் திறம்பட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், சர்வத்தையும் ஆளுகிற தன்மை உடையவர், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார், ஆளுகிறார் என்பதை பார்க்க வேண்டும்.
It's a very interesting verse here in chapter 40 and verse 22.
40ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் நல்ல ஒரு வசனம்.
In the translation in my margin it says God is the one who sits above the circle of the earth.
இந்த வேதத்தின் குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இந்த பூமி உருண்டையின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் என்று.
Now this is written 2700 years ago.
2700 ஆண்டுகளுக்கு முன்பாக இது எழுதப்பட்டிருக்கிறது.
Everybody in the world thought the earth was flat.
எல்லாருமே இந்த பூமியானது தட்டையா இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
And here Isaiah says that the world is a circle, spherical.
ஏசாயாவோ இந்த பூமி உருண்டையா இருக்கிறது என்று சொல்கிறார்.
It was hundreds of years before anyone else believed this.
யாரும் இதை நம்புவதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முன்பாகவே அதை எழுதியிருக்கிறார்.
Solomon also mentioned this in Proverbs 8:27.
நீதிமொழிகள் 8:27 நீதி சாலமோனும் இதை குறிப்பிட்டிருக்கிறார்.
In chapter 40 in verse 26
40ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்
we read there about the mighty power of God that controls the stars and the host of heaven.
வானத்தின் சேனைகளையும் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர் தேவன் என்று அவருடைய மாட்சிமையை நாம் வாசிக்கிறோம்.
Isaiah was given a vision not only of God's holiness but also of his tremendous power.
தேவனுடைய பரிசுத்தத்தை மட்டும் ஏசாயா பார்க்கவில்லை, ஆனால் அவருடைய சர்வ வல்லமையையும் கூட அவன் தரிசனமாய்
பார்த்தான். If we want to serve God we need to see both these things.
தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் நாம் இந்த இரண்டு காரியங்களையும் பார்க்க வேண்டும்.
God's holiness and God's almighty power.
தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய சர்வ வல்லமை.
If we doubt any of these we cannot really serve God.
நாம் இதில் ஏதாவது ஒன்றையாகிலும் சந்தேகித்தால் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
Verse 29 to 31 is a very blessed passage that many believers know.
29லிருந்து 31 வசனங்கள் வரை அருமையான ஒரு வசனங்கள். இது அநேக விசுவாசிகள் அறிந்திருக்கிறார்கள்.
It's a real description of the new covenant.
புது உடன்படிக்கையினுடைய உண்மையான ஒரு விளக்கமாக இருக்கிறது.
In one translation it says those who wait on the Lord will exchange their strength. Verse 31.
இன்னொரு மொழிபெயர்ப்பில் 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தங்களுடைய பலனை அவரோடு கூட மாற்றிக் கொள்வார்கள்.
That means I give my strength to the Lord or my weakness and I get his strength.
என்னுடைய பலவீனத்தை அவருக்கும் அவருடைய பலனை நானும் பெற்றுக் கொள்கிறேன். ஒரு பரிமாற்றம் ஏற்படுகிறது.
It's wonderful to have an exchange with the Lord for everything.
எல்லா காரியங்களிலேயும் நாம் தேவனோடு கூட பரிமாறிக் கொள்வது நல்லது.
Jesus said in John 17 verse 10 and 11.
யோவான் 17ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே இயேசு சொல்கிறார்,
All that I have, Father, is yours.
ஆண்டவரே எனக்குள்ளதெல்லாம் உம்முடையது.
And all that you have is mine.
பிதாவே உம்முடையதெல்லாம் எனக்கு என்னுடையது.
That's a great exchange.
இது ஒரு பெரிய பரிமாற்றம்.
Nobody needs to say anymore, I don't have the strength to do this.
எனக்கு இது செய்வதற்கு பலனில்லை என்று யாருமே சொல்ல தேவையில்லை.
We can taste the resurrection power of Jesus Christ even in our bodies.
இந்த சரீரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் ருசிக்க முடியும்.
And like it says in Psalm 92 and verse 14.
சங்கீதம் 92:14 இல் சொல்லப்பட்டது போல.
We can bear fruit even in old age.
நாம் முதிர்வயதிலேயும் நாம் கனி தர முடியும்.
As we exchange our strength for God's strength.
நாம் நம்முடைய பலனுக்கு பதிலாக தேவனுடைய பலனை நாம் மாற்றிக் கொள்வோமானால்.
Exchange your wisdom for God's wisdom.
உங்களுடைய ஞானத்தை அவரிடத்திலே கொடுத்து விட்டு அவருடைய ஞானத்தை
நீங்க. As you wait on the Lord,
கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது,
it says he'll give strength, verse 29, to the weary.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார்.
If you lack might, he increases power.
சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்.
Even young people who don't depend on the Lord will get weary.
தேவனை சார்ந்திராவிட்டால் இளைஞர்கள் கூட இளைப்படைந்து விடுவார்.
But those who wait on the Lord will not get tired.
ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருக்காலும் களைப்பட
மாட்டார். They will not become weary.
அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள்.
On the other hand, they'll mount up with wings like eagles.
அதற்கு பதிலாக கழுகளை போல சிட்டங்களை எடுத்து உயிரை எழும்புவார்கள்.
What a wonderful promise.
என்ன அருமையான ஒரு வாக்கு.
Spiritually, we can fly if we wait upon the Lord and trust him.
ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அவரிலே காத்திருப்போமானால் அவரை நம்பிக்கையாக இருப்போமானால் நாம் உயிரை பறப்போம்.
Chapter 40 to 46 is a very precious portion of scripture and I would encourage all of you to meditate on these chapters seriously.
இந்த அதிகாரங்கள் 40 to 46 வரை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று நான் உங்களை
கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரங்கள்
இது தேவனுடைய ஊழியக்காரனை பற்றி
சொல்லப்பட்டதான.
இதிலே ஒரு சில அருமையான வாக்கு தத்தங்கள்
காணப்படுகிறது.
18 வரை நீங்கள் பாருங்கள்.
I have chosen you and I have not rejected you.
நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், நான் உன்னை தள்ளவில்லை.
Don't be afraid, verse 10. I am with you.
நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
Don't look anxiously about you. I am your God.
திகையாதே, நான் உன் தேவன்.
I will strengthen you.
நான் உன்னை பலப்படுத்தி.
I will surely help you.
உனக்கு சகாயம் பண்ணுவேன்.
I'll uphold you with my right hand.
என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை
தாங்குவேன். All those who are against you will be shamed and dishonored.
உனக்கு விரோதமா இருக்கிறவர்கள் எல்லாரும் வெட்கி லட்சி அடைவார்கள்.
And those who fight with you will become as nothing.
உன்னுடைய வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் நாசமாகி போவார்கள்.
You will look around for those who are calling with you and you won't even find them.
உன்னுடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய்.
Those who war with you will become non-existent.
உன்னுடைய யுத்தமணியின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள்.
Because I am your God and I hold your hand.
உன் தேவனாய கர்த்தர் நானே, நான் உனது வலது கையை பிடித்திருக்கிறேன்.
And I'm saying to you, don't fear, I'll help you.
பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார்.
I have made you a sharp threshing sledge with double edges. You're going to thresh the mountains and pulverize them. Verse 15.
15 வசனத்திலே போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக்குவே. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி
போடுவாய்.
இந்த வாக்கு திட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள்.
And say, Lord,
ஆண்டவரே,
I want to walk in the footsteps of this servant.
இந்த ஊழியக்காரனுடைய அடிச்சுவடுகளில் நடக்க போகிறேன்.
You know, this is said to verse 8, you Israel are my servant whom I have chosen.
என் தாசனாக இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று 8
applies to Jesus.
இயேசுவுக்கும்
இது பொருந்தும். And now it applies to us.
இப்பொழுது நமக்கும் இது பொருந்தும்.
If you claim it,
நீங்கள் சுதந்திரத்தினால்,
if you come here and say, Lord, I am also a disciple of Jesus,
நானும் இயேசுவுக்கு சீஷன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
And the promises are for him and for me.
இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்கும் எனக்கும் சொந்தம்.
And the Lord says further in verse 17 and 18,
17-18 வசனங்களில் ஆண்டவர் சொல்கிறார்,
when the afflicted and needy cry out for water,
தண்ணீருக்காக சிறுமியும் எளிமையானவர்கள் தேடும் பொழுது,
and their tongue is parched,
அது கிடையாமல் அவன் நாவு வரும் வரணும்.
I, the Lord, will answer them and I'll open rivers in the high places.
நான் அவர்களுக்கு செவி கொடுத்து உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளையும் ஊற்றுகளையும் உண்டாக்குவேன்.
Tremendous passage.
அருமையான வாசகம்.
The Micah chapter 42 is another wonderful passage about God's servants.
42 அதிகாரம் தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து தான் இன்னும் அருமையான ஒரு.
Again, it's referring to Jesus primarily.
பிரதானமாக இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது.
All these chapters primarily refer to Jesus but also apply to us.
இந்த அதிகாரங்கள் எல்லாமே பிரதானமாக இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியம், ஆனால் நமக்கும் அது பொருந்தும்.
First of all, it's God who opposes his servants. Chapter 42 verse 1.
42 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம், முதலாவது தேவன் தான் தம்முடைய தாசனை தாங்குகிறவர்.
And he puts his spirit upon us.
தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை ஆதரித்து அவர் மீது தம்முடைய ஆவியை வைக்கிறார்.
One of the main themes of these chapters 40 to 66 is the Holy Spirit's ministry.
42 adhigarathilirund 60 adhigaram varai ange na paarkrom parisutha aaviyanudaiya ooliyathai.
A true servant of God is one who is upheld by God.
Muyana deva ooliyan yaar endru sonnal devanale aadarikkapadavar.
Not by money,
பணத்தினாலே,
not by any Christian organization,
எந்த கிறிஸ்துவ ஊழியத்தினாலும் அல்ல,
not by rich businessmen,
எந்த பணக்கார தொழிலதிபர்கள் மூலமாக,
not by any sponsors,
எந்த அவர்களை ஊக்க தாங்குகிறவர்களால் மூலமாக அல்ல.
God supports him.
தேவன் அவர்களை ஆதரிக்கிறார்.
And men may give us gifts, that's okay.
மனிதர்கள் நமக்கு வெகுமதிகளை கொடுக்கலாம்
அது பரவாயில்லை. We don't depend on men or money.
ஆனால் மனிதர்களையோ பணத்தையோ நாம் நம்பி இல்லை.
We depend only on God.
தேவனை மாத்திரம் நாம் நம்பி இருக்கிறோம்.
And here we read this beautiful word concerning Jesus that he will never despise a weak, discouraged believer.
ஒரு பலவீனமான சோர்வடைந்த ஒரு விசுவாசியை அவர் அற்பமாக எண்ண மாட்டார்
என்கிற வார்த்தை. Someone who has made a mess of his life.
ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை அதிகமாக
குழப்பமாக
மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல நெறிந்த நாணலை போலவும் மங்கி எரிகிற திரையை போலவும்
இருக்கிறான்.
அவனை முறியாமல் அவனை அவித்து போடாமல் தேவன் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக உற்சாகப்படுத்துகிறார்.
And it says about Jesus that he will not cry or raise his voice or make his voice heard in the streets. Verse 2. அவர்
இரண்டாம் வசனத்தில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கூக்குரலோடு மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் மாட்டார்.
He doesn't get into a quarrel with anybody.
யார் இடத்திலும் சண்டை போட
மாட்டார். If you are a disciple of Jesus, you need to have that testimony too that you never get into a quarrel with anyone.
நீயும் இயேசுவின் சீஷனாய் இருப்பாயானால் யார் இடத்திலும் உனக்கு சண்டை இல்லை என்ற அந்த பெயர் தான் வாங்க வேண்டும்.
And see further what the Lord says.
மீண்டும் கீழே தேவன்
என்ன சொல்கிறார்? To his servant.
அவருடைய தாசருக்கு.
I am the Lord. I have called you in righteousness.
நீதியினே நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நானே தேவன்.
And I have appointed you to open blind eyes.
நான் குருடருடைய கண்களை திறக்க முடிய உன்னை நியமித்தேன்.
Verse 8 is a very important verse.
எட்டாம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம்.
The Lord says, I will never give my glory to anybody else.
என்னுடைய துதியை வேறு யாருக்கும் கொடை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
He'll give us his power.
அவர் தம்முடைய வல்லமையை கொடுப்பார்.
He'll give us money.
பணத்தை கொடுப்பார்.
He'll give us strength.
பலனை கொடுப்பார்.
He'll give us wisdom.
ஞானத்தை கொடுப்பார்.
But he'll never give us his glory because that's not good for us.
அவருடைய மகிமையை ஒரு காலம் நமக்கு தர மாட்டார். ஏனென்றால் அது நமக்கு சரியானதல்ல.
So when you start drawing people to yourself instead of to God,
தேவனுடைய மக்களை சேர்ப்பதற்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய
இழுத்துக் கொண்டால்,
அந்த மகிமை உங்களுக்கு
இழுத்துக்கொண்டால்
உடனடியாக தேவன் உங்களை தள்ளிவிடுவார்.
You can lose the anointing.
நீங்கள் அபிஷேகத்தை இழந்து விடுவீர்கள்.
And end up even losing your salvation.
உங்கள் ரட்சிப்பையும் கூட இழந்துதான் முடிவீர்கள்.
Then verse 19 and 20 have been a great comfort to me in many situations.
19 20 வசனங்கள் பல சூழ்நிலைகளிலே எனக்கு மிகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய
வசனங்களாக இருக்கிறது. Puzzling verse.
இது ஒரு விடுதலை போட்டிருக்கிறது.
Who is blind but my servant?
என் தாசனை இல்லாமல் குருடன் யார்?
Or deaf as my messenger whom I send?
நான் அனுப்பின தூதனை இல்லாமல் செவிடன் யார்?
He sees many things but he doesn't observe them.
அவன் அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறான்.
His ears are open but he doesn't hear.
அவன் செவிகள் திறந்திருந்தாலும் கேளாதே போகிறான்.
What does that mean?
இதனுடைய பொருள் என்ன?
That means that we ignore all the insults and things that people do to us.
ஜனங்கள் நமக்கு செய்யக்கூடிய தீமைகள் நிந்தைகள் எல்லாவற்றையும் நாம் கண்டும் காணாமல் போல இருக்கிறோம்.
Somebody says something bad about us, we don't hear it.
நம்மை ஒருவர் கெட்ட பெயரை சொல்லி கூப்பிடுகிறார், நமக்கு அது கேட்பது.
We are like deaf people.
நாம் அந்த நேரத்தில் செவிடர்களை போல.
Somebody spits upon us.
சில நம்ம மீது துப்புகிறார்கள்.
Insults us.
அல்லது நம்மை நிந்திக்கிறார்கள்.
We don't see it. We are like blind people.
நாம் அதை பார்ப்பதில்லை. நாம் குருடர்களை போல இருக்கிறோம்.
That's the way to be addressed.
இப்படித்தான் நாம் இளைப்பாளர்களாக இருக்க
முடியும். Deaf and blind to the opinions of people around you.
நம்மை சுற்றி உள்ள மக்களுடைய அபிப்பிராயத்துக்கு நாம் குருடனாகவும் செவிடனாகவும் இருந்து விடலாம்.
You have ears but you don't hear.
செவிகள் இருந்தும்
கேட்கவில்லை. Eyes but you don't see.
கண்கள் இருந்தும் காணவில்லை.
Because like we read in Isaiah 11 we don't judge by what our eyes see or our ears hear.
ஏனென்றால் ஏசாயா 11 அதிகாரத்தில் வாசித்தது போல நாம் கண் கண்டபடி நியாயந்தீர்க்காமலும் காது கேட்டபடி தீர்ப்பு சொல்லாமலும் இருக்கிறோம்.
That's how Jesus lived.
இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார்.
He was deaf and blind to the opinions of the Pharisees and everybody else.
இயேசு பரிசேயர்கள் போன்ற மற்ற மக்களுடைய அபிப்பிராயத்துக்கெல்லாம் அவர் குருடனாகவும் செவிடனாகவும்
இருந்தார். If you are serving the Lord many people will accuse you trouble you be deaf and blind to them.
தேவனுக்கு நீ ஊழியம் செய்வாயானால் அநேகர் உங்களை பார்த்து தங்களுடைய தீமை
தண்ணீர்களை
கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளவதில்லை.
43 verses 1 to 5.
43rd அதிகாரம் 1-5 மிகவும் அற்புதமான வசனங்கள்.
Here he says, I gave Egypt for your ransom in verse 3.
3rd வசனத்திலே பார்க்கும் எகிப்தை உனக்கு ஈடாக கொடுக்கிறேன்.
But to us he says, I gave the blood of my son for your ransom.
ஆனால் நமக்கு என்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை மீட்கும் பொருளாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்.
And chapter 43 verse 18.
43rd அதிகாரம் 18
வசனம். Says, forget about your past life.
முந்தின வழிகளை நினைக்க வேண்டாம்.
I'm going to do something new.
நான் புதிதான காரியங்களை செய்ய போகிறேன்.
I'm going to bring rivers in the desert verse 19.
வனாந்தரத்திலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று 19 வசனத்திலே
பார்க்கிறோம். Chapter 44 and verse 3.
44 அதிகாரம் 3 வசனம்.
I will pour my spirit on your children also.
உன்னுடைய பிள்ளைகள் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்.
And my blessing on your descendants.
உன்னுடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்.
Verse 8.
8 வசனம்.
Don't tremble and don't be afraid.
கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள்.
Chapter 44 and verse 21.
44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
You are my servant.
நீ என் தாசர்.
I have formed you.
நான் உன்னை உருவாக்கினேன்.
You will not be forgotten by me.
நீ என்னால் மறக்கப்படுவதில்லை.
See, all these passages are tremendous passages that we should meditate on and find encouragement from.
நாம் இதிலே தியானித்து அதிகமான உற்சாகத்தை பெறக்கூடியதான நல்ல அருமையான வார்த்தைகள்.
And here is a warning, chapter 45 and verse 9.
45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு எச்சரிப்பு இருக்கிறது.
Woe to the one who quarrels with his maker.
தன்னை உருவாக்கினவனோடு கூட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ.
Don't argue with God in the way he deals with you.
தேவனோடு கூட இடைபெறுகிற விதத்திலே அவரோடு கூட வழக்காட
வேண்டும். Humble yourself and accept his dealings with you.
உன்னை நீயே தாழ்த்தி அவர் உன் மீது நடத்துகிற கிரியைகளை ஏற்றுக்கொள்வாயாக.
He takes you through difficult situations.
கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ள அவன் எடுத்து சென்றால்.
He doesn't take other people through.
மற்றவர்களை அந்த கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ள
எடுத்து சென்றால். That's because he's molding you to be a useful vessel for his glory.
அவருடைய மகிமைக்காக நீ பயனுள்ள பாத்திரமா இருக்கும்படியாக உன்னை வணைகிறார்.
Chapter 45 verse 10.
45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
This is concerning children being born.
பிறக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி
சொல்லுகிறது. What to him who says to a father, what are you begetting, or to a woman, to what are you giving birth?
தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ.
You know, in many places in India, people don't like to have girl babies.
இந்தியாவிலே பல இடங்களிலே அநேகருக்கு பெண் பிள்ளைகளை பெறுவதற்கு அவர்கள் விரும்புவதில்லை.
Could be used to refer to such people.
அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வசனத்தை நாம்
To a woman, what are you giving birth to, another girl?
இன்னொரு பெண்பிள்ளை பிள்ளையாரை பெற்று பெறுகிறாய்?
Or says to a father, what have you begotten?
அல்லது தகப்பனை பார்த்து ஏன் என்னை பெற்றாய்?
And the Bible says, let a curse be on the one who treats a little baby like that.
சிறு பிள்ளைகளை இப்படி நடத்துகிறவர்கள் மீது ஒரு சாபம் வரட்டும் என்று வேதம் சொல்கிறது.
Curse on people who question God's gifts.
தேவனுடைய ஈவுகளை கேள்வி கேட்கிறவர்கள் மீது சாபம் இருக்கும்.
We have no right to kill a child even if it's mentally retarded.
ஒரு குழந்தை அது புத்தி வளர்ச்சி இல்லாத குழந்தையாக இருந்தாலும் கூட அதை கொல்லுவதற்கு நமக்கு உரிமை இல்லை.
If God decides to give you a child,
தேவன் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க தீர்மானிக்கிறார்.
He decides exactly what type of child it should be.
அந்த குழந்தை எவ்விதமான குழந்தையா இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார்.
Boy or a girl.
அது பையனாக இருக்க வேண்டுமா பெண்ணாக இருக்க வேண்டுமா?
God gives us perfect gifts.
தேவனுடைய ஈவுகள் எல்லாம் பூரணமான ஈவுகள்.
He never makes a mistake.
ஒரு காலம் அவர் தவறு செய்கிறதில்லை.
Chapter 45.
45ஆம் அதிகாரம்.
Here is a wonderful promise in verse 17.
17ஆம் வசனத்திலே ஒரு அருமையான வாக்குத்தத்தம்.
You will never be put to shame and you'll never be humiliated to all eternity.
நீங்கள் என்னென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
Wasn't Jesus humiliated?
இயேசு நிந்திக்கப்படவில்லையா?
From an eternal standpoint, no.
நித்தியத்தின் கண்ணோட்டத்திலே இல்லை.
Our life on earth is like one second compared to eternity.
நித்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு வினாடி போல தான் இருக்கிறது.
And if you are humiliated for one second or less than one second, that's nothing.
அந்த ஒரு வினாடிக்கோ ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்திலே நீங்கள் நிந்திக்கப்பட்டால் அது ஒன்றுமே.
From an eternal standpoint, you'll never be put to shame if you trust the Lord.
நீங்கள் தேவனை நம்பும் பொழுது நித்தியத்தின் கண்ணோட்டத்திலே நீங்கள் ஒரு காலம் நிந்தனைக்குட்படுவதில்லை.
Here's another verse about God's character in verse 15.
15ஆம் வசனத்திலே தேவனுடைய குணாதிசயத்தை பற்றியதான ஒரு வசனம்.
Oh God, you're a God who hides yourself.
தேவனே நீர் உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவன்.
As human beings, we like to show ourselves.
மனுஷராய் இருக்கிற நாம் நம்மையே காண்பிக்க முடியாத
விரும்பும். God seeks to hide himself.
ஆனால் தேவனோ தம்மை மறைத்துக் கொள்கிறார்.
And we are to be like God, we must try to be hidden in all our life and ministry.
நாம் தேவனை போல இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஊழியத்திலேயும் நம்மை மறைத்துக் கொள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Verse 22 is another good verse. Turn to me and be saved, all the ends of the earth.
என்னை நோக்கி பாருங்கள், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்கிறார். 22ஆம் வசனம்.
46 verse 4 is a lovely verse for older people.
முதிர் வயதுள்ளவர்களுக்கு 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அருமையான வசனம்.
He says in this passage, you have to carry idols, but I will carry you.
நீங்கள் விக்கிரகங்களை தூக்கி வந்தீர்கள், நான் உங்களை சுமந்துவேன் ஏந்துவேன் என்று
சொல்கிறார்.
விக்கிரகங்களை வணங்குகிற ஜனங்கள் விக்கிரகங்களை தூக்கி கொண்டு
போகிறார்.
ஆனால் நம்முடைய தேவன் நாம் அவரை சுமக்க தேவையில் அவர் நம்மை சுமக்கிறார்.
And he says, even to your old age I'll be the same. I'll carry you. I carried you from birth. I'll carry you till the end.
பிறப்பிலிருந்து உன்னை சுமந்து கொண்டு வந்தேன், முதிர் வயதிலும் நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்கிறார்.
So the question is this.
கேள்வி இதுதான்.
Do you carry your God or does your God carry you?
உன்னுடைய தேவனை நீ சுமக்கிறாயா அல்லது உன் தேவன் உன்னை சுமக்கிறாரா?
Chapter 47
47ஆம் அதிகாரம்
and verse 8
8ஆம் வசனம்
is a verse quoted about Babylon in the book of Revelation chapter 18.
வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே இந்த வசனம் பாபிலோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
And chapter 48 verse 10
48ஆம் அதிகாரம் 10ஆம்
வசனம் I have refined you but not as silver, I have tested you in the furnace of affliction.
உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியைப் போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன்.
God tests us but not forever.
தேவன் நம்மை சோதிக்கிறார், ஆனால் எப்பொழுதும் அல்ல.
The testing will come to an end.
அந்த சோதனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்.
And then again it says in chapter 48 verse 11, My glory I'll not give to another. It's repeated again.
மீண்டுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன்.
Look at this wonderful verse 17.
17 வசனத்தை பாருங்கள்.
I am the Lord who teaches you to profit, who leads you in the way you should go.
பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன்.
If you have paid attention to my commandments, verse 18, your well-being would have been like a river.
என் கற்பனைகளுக்கு கவனித்தாயானால் உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும்.
And your righteousness will be like the waves of the sea.
உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும்.
Everything God asks us to do is for our good.
தேவன் நம்மை செய்ய சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான்.
And we will not thirst even if we go through the deserts, verse 21.
21 வசனத்திலே வனாந்திரத்தின் வழியாக நடந்தாலும் கூட நாம் தாகம் கொள்ள போவதில்லை.
But a person who does not respond to God,
தேவனுக்கு பதில் கொடுக்காத கீழ்ப்படியாத ஒரு மனிதன்,
says in verse 22, there'll be no peace for such a man.
துன்மார்க்கனுக்கு அப்படிப்பட்டவனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார்.
Let's claim these wonderful promises for ourselves.
நமக்காக இந்த அற்புதமான வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்குக் கொள்வோம்.
God bless you.
தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக.
Amen.
Amen.
Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம்.
We've been studying through the Bible and we have now come to Isaiah chapter 49.
வேதத்தை ஒவ்வொரு புத்தகமாக படித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது ஏசாயா 45 அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
In chapters 49 to 57, we see a number of prophecies concerning the Messiah.
49-57 வரை இயேசு மேசியாவை குறித்த பல தீர்க்கதரிசனங்களை நாம் வாசிக்கிறோம்.
But many of those passages we can apply to ourselves also, like we saw in some of the previous chapters.
முந்தின அதிகாரங்களிலே பார்த்தது போல அதிலே பல அதிகாரங்களை பல வசனங்களை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருத்தலாம்.
Because Jesus is our forerunner.
இயேசு நம்முடைய முன்னோடியா இருக்கிறார்.
He is the author and finisher of our faith.
நம்முடைய விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவரும் அவர்
தான். And we walk in his footsteps.
நாம் அவருடைய அடிச்சுவடுகளில்
நடக்கிறோம். So if you are a disciple of Jesus,
நீ இயேசுவின் சீஷனா இருப்பாய்.
Really seeking to walk in his footsteps.
உண்மையாலுமே அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க முயற்சிப்பாயானால்,
then some of these promises made which concern him will also apply to you.
அவருக்கு என்று இருக்கக்கூடிய சில தீர்க்கதரிசனங்கள் அது உங்களுக்கும் பொருந்தும்.
Chapter 49 has been a very precious passage to me for more than 40 years.
40 ஆண்டுகளுக்கு அதிகமாக இது எனக்கு நல்ல விலையேறப்பெற்ற ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது.
Because it was through this chapter 41 years ago that the Lord called me out to serve him full time.
41 ஆண்டுகளுக்கு முன்பதாக முழு நேர ஊழியத்திற்கென்று தேவன் இந்த அதிகாரத்திலிருந்து தான் என்னோடு கூட பேசினார்.
And he showed me here that I was his servant.
நான் அவருடைய ஊழியக்காரன் என்பதை அவர் இந்த வசனத்தின் மூலமாக சொன்னார்.
He had called me to a particular task in his body.
அவருடைய சரீரமாக சபையிலே ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
And that he had made my mouth like a sharp sword.
என்னுடைய வாயை ஒரு கூர்மையான பட்டயத்தை போல மாற்றியிருக்கிறார்.
He had called me from my mother's womb.
என்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
Now I believe that if you have faith you can claim this for yourself.
உங்களுக்கு விசுவாசம் இருக்குமேயானால் நீங்களும் இதை உங்களுக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ளலாம்.
There is no need to be discouraged.
சோர்ந்து போக தேவையில்லை.
Like it says in verse 4, you may say, well, I've toiled in vain, I've spent my strength for nothing.
விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியத்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தருக்குள்ளும் இருக்கிறது.
In Christian work there's a tremendous temptation to be discouraged.
கிறிஸ்தவ ஊழியத்திலே சோர்ந்து போவதற்கு பல தருணங்கள் இருக்கிறது.
But the Lord says, don't get discouraged.
ஆனால் சோர்ந்து போக வேண்டாம் என்று ஆண்டவர்
சொல்கிறார். I'm going to use you.
நான் உன்னை பயன்படுத்த
போகிறேன். I'm going to make your light to the nations.
ஜாதிகளுக்கு உன்னை வெளிச்சமாக்குவேன்.
And further down in the same chapter,
அதே அதிகாரத்திலே கீழே நாம்
பார்க்கிறோம். There's a beautiful verse, verse 10.
10 வசனம் அருமையான ஒரு வசனம்.
In the middle of that verse it says, he who has compassion on them will lead them.
அவர்களுக்கு இரங்குகிறவர் அவர்களை நடத்தி என்று பார்க்கிறோம்.
So God's leaders must be those who have compassion on others.
தேவனுடைய தலைவர்கள் மற்றவர்கள் மீது மனதுருக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும்.
It's through compassion that we can lead people.
மனதுருக்கத்தின் மூலமாகத்தான் நாம் ஜனங்களை வழிநடத்த முடியும்.
He who has compassion on people will lead them.
ஜனங்கள் மீது இரக்கம் உள்ளவன் அவர்களை நடத்த கடவன்.
Don't seek to be a leader if you don't have compassion on people.
ஜனங்கள் மீது உங்களுக்கு மனதுருக்கம் இல்லை என்று சொன்னால் தலைவர்களாக இருக்க வேண்டாம்.
Jesus told the Pharisees, don't tell me about all your sacrifices.
உங்களுடைய பலிகளை பற்றிலாம் எனக்கு சொல்ல வேண்டாம்
என்று சொன்னார். Don't tell me about all the laws you keep.
நீங்கள் கைக்கொள்கிற கற்பனைகளை பற்றிலாம் என்று சொல்ல வேண்டாம்.
Go and learn the meaning of this, I desire compassion and not sacrifice.
நான் பலியை இல்ல இரக்கத்தியே நான் விரும்புகிறேன் என்கிற பொருளை போய் அறிந்து கொள்ளுங்கள்.
That's what God looks for.
தேவன் இதை தான்
தேடுகிறார். If you don't have compassion, you cannot lead God's people.
உங்களுக்கு மனதுருக்கம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய மக்களை வழிநடத்த முடியாது.
Many people imagine themselves to be prophets. They have no compassion.
அநேகர் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இரக்கம் இல்லை.
They try to imitate somebody.
வேறு யாரோ ஒருவரை காப்பி அடிக்கிறார்.
Jesus was the greatest prophet of all.
எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் மேலானவர்
இயேசு கிறிஸ்து. He was always moved with compassion for those who are needy.
தேவையுள்ளவர் மக்களை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகினார்.
In chapter 49, verse 14 and 15,
it
says here, Zion says, the Lord has forsaken me, but the Lord has forgotten me.
You
know, sometimes we can face situations like that. It looks as if God is not with us.
And
that's a test of our faith.
And here's the
Lord's reply.
Can
a woman forget her nursing child?
ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல்
இருந்தால் no compassion on her, send the son of her womb,
தன் பாலகனை மறப்பாளோ?
Even if she forgets, I won't forget you.
மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
So when God wants to compare his love for man or
தேவன்
with a human love,
தேவன் மனுஷன் மீது அல்லது தேவனுடைய அன்புக்கும் மனிதனுடைய அன்புக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது,
the greatest example of human love we can find on earth, which is like his love, is the love of a mother for a nursing child.
தேவனுடைய அன்பை போல பூமியிலே மிகப்பெரிய அன்பு காணப்படுமேயானால் பால் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையின் மேல் தாய்க்குள்ள அன்புதான்.
Husbands may forget their wives.
புருஷன் தன் மனைவியை மறந்து விடலாம்.
Often they do.
அடிக்கடி அப்படி செய்கிறார்கள்.
Wives forget their husbands as well.
மனைவிமார்களும் புருஷனை மறந்து விடுகிறார்கள்.
And sometimes even mothers forget their grown up children.
சில சமயத்திலே தாய்மார்களும் வளர்ந்த தங்களுடைய பிள்ளைகளை மறந்து விடுகிறார்கள்.
Which mother can keep on thinking of her grown up children morning, noon and night?
காலையிலும் மதியத்திலும் மதியானத்திலும் இரவிலும் எந்த ஒரு தாய் வளர்ந்த மகளை பற்றி எண்ணிக்கொண்டே இருப்பார்கள்?
A newly born nursing baby, a mother doesn't forget for a single moment of the day.
ஆனால் புதிதாய் பிறந்த பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தையை தாய் ஒரு நாள் கூட ஒரு நாளிலே ஒரு நிமிடம் கூட மறக்க மாட்டார்.
That's the example the Lord takes.
ஆண்டவர் இப்படிப்பட்ட உதாரணத்தை தருகிறார்.
It's a love which demands nothing.
எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு.
The mother's love is one which gives and gives and gives and gives and expects nothing in return.
தாயினுடைய அன்பு கொடுத்துக்கொண்டே இருக்கும், ஆனால் மாறுத்தரமாக ஒன்றும் எதிர்பார்ப்பதில்லை.
Verse 16,
16ஆம் வசனம்,
I have inscribed you on the palms of my hands.
என்னை உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன்.
That's a prophetic reference to the nails that would go through the palms of Jesus' hands.
இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளிலே அவருடைய உள்ளங்கையிலே ஆணிகள் கடந்து செல்ல போகிறதே, அதனுடைய தீர்க்கதரிசனமான
49 Verse 23 is another lovely verse. 49th
அதிகாரம் 23rd வசனம் அருமையான ஒரு வசனம்.
Last part, those who hopefully wait for me will never be put to shame.
எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார்.
If you trust in the Lord,
நீ தேவனில் நம்பிக்கை வைத்தால், அவருக்காக காத்திருந்தால்,
you can be absolutely sure of one thing.
ஒரு காலத்தில் நீ நிச்சயத்தை
கொள்ள, you will never be disappointed.
ஒரு காலம் நீ ஏமாற்றப்படுவதில்லை.
You will never be put to shame.
ஒரு காலம் நீ வெட்கப்படுவதில்லை.
That's for sure.
அது கண்டிப்பாக நடக்கும்.
And further down,
கீழே பார்க்கிறோம்,
even the captives of the mighty man, verse 25, will be taken away.
25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பராக்கிரமன் கூட சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்படும்.
There is no sin that's so strong that the Lord cannot deliver you from that captivity.
இந்த எந்த ஒரு பாவத்திற்கும் நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியாமல் சிறைப்படுத்துகிற வல்லமை இல்லை.
The Lord says, I fight with your enemies, the one who fights with you.
உன்னோடு கூட சண்டை போடுகிற அந்த சத்துருவோடு கூட நான் சண்டை போடுகிறேன் என்று ஆண்டவர்
சொல்கிறார். Great to have the Lord himself as our defender.
தேவனே நமக்கு வழக்காடுகிறவராய் இருக்கிறபடினாலே அது ஒரு பெரிய காரியம்.
Chapter 50 and verse 4,
50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்,
is another prophecy concerning Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை குறித்ததான இன்னொரு தீர்க்கதரிசனம்.
It speaks about how Jesus lived every day.
இயேசு ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம்.
About his tongue,
அவருடைய நாவு,
and his ear,
அவருடைய செவிகள்.
He had the tongue of a disciple,
அவர் கற்றுக்கொள்ளருடைய நாவு அவருக்கு இருந்தது.
And he had the ear of a disciple as well.
அதே போல கற்றுக்கொள்ளருடைய போல செவியும் அவருக்கு இருந்தது.
And it says here, the Lord God woke him up morning by morning to listen to what he had to say.
அவர் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லும்படியாக காலைதோறும் அவரை எழுப்புகிறார்.
We see in Isaiah 49:2 that Jesus' mouth was like a sharp sword.
இயேசு 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இயேசுனுடைய நாவு ஒரு கூர்மையான பட்டயத்தை போல இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
It was also a tongue that could sustain the weary one with a word.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லக்கூடியதான ஒரு நாவும் அவருக்கு இருந்தது.
So how did he have this word in season for every person who came to him?
ஆகவே ஏற்ற காலத்திலே அவரிடத்திலே வந்த ஒவ்வொருவனுக்கும் ஏற்ற ஒரு வார்த்தை அவருக்கு எப்படி கிடைத்தது?
பை லிஸ்னிங் டு தி ஃாதர் ரைட் ஃப்ரம் தி மார்னிங் த்ரூ அவுட் தி டே.
காலையிலிருந்து அந்த நாள் முழுவதுமாய் பிதாவுக்கு செவி கொடுப்பதன் மூலமாக அவர் அந்த வார்த்தைகளை
பெற்றுக்கொண்டார்.
மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதான வார்த்தைகள் நமக்கு வேண்டும் என்றால் நாமும் பிதா நம்மிடத்தில் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டும்.
அண்ட் நாட் ஓன்லி தட்,
அது மட்டுமல்ல,
verse 5,
5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்,
whatever the Lord told him to do, he was not disobedient.
அவர் தேவன் என்னென்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை.
And when the father allowed other people to strike him and smite him and pluck out his beard, verse 6, and spit on him, he accepted it.
மற்றவர்கள் இவரை அடிக்கவும் தாடை மயிரை பிடுங்கவும் உமிழ்நீரை முகத்திலே துப்பவும் அனுமதித்த பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டார்.
He did not take revenge or threaten them.
அவர்களை பயமுறுத்தவோ பழி வாங்கவோ இல்லை.
His attitude was verse 7, the Lord will help me.
கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார் என்பதே அவருடைய மனப்பான்மையாக இருந்தது.
So he could say, who will fight with me, verse 8.
ஆகவே 8 வசனத்திலே பார்க்கிறோம், என்னோடு கூட யார் வழக்காடுகிறவன்,
stand against me,
எனக்கு எதிராக நிற்பவன் யார்,
the Lord helps me,
கர்த்தர் எனக்கு உதவி
செய்கிறார், who is going to condemn me,
என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்.
And then it the words comes to us.
அதற்கு பிறகு நமக்கு வார்த்தைகள் வருகிறது.
Who among you fears the Lord?
உங்களிலே கர்த்தருக்கு, 10 வசனம், உங்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிறவன்
யார், walking in darkness,
இருளிலே நடக்கிறவன்
யார், you have no light,
உங்களுக்கு வெளிச்சம் இல்லை,
trust in God completely,
முழுமையாக கர்த்தரில் நம்பிக்கை வையுங்கள்,
never doubt in the darkness what God has shown you already in the light.
தேவன் வெளிச்சத்திலே சொன்ன காரியங்களை நீங்கள் இருளிலே போய் நீங்கள் அதை சந்தேகிக்க வேண்டாம்.
Sometimes in a time of pressure we begin to doubt what God showed us clearly at another time.
வேறு ஒரு நேரத்திலே தேவன் தெளிவாக எதை காண்பித்திருக்கிறாரோ அதை நாம் அழுத்தங்களின் மத்தியிலே வரும்பொழுது நம்ப மறுக்கிறோம்.
There are times in our life when the light is very bright.
சில சமயங்களிலே நமக்கு வெளிச்சம் பிரகாசமாக
விழுகிறது.
தேவன் நமக்கு சொன்ன காரியங்களை தெளிவாக நாம்
கேட்கிறோம். Hold on to that.
அதை பிடித்துக் கொள்ளுங்கள்.
But we are not to kindle a fire of our own and produce light, it says in verse 11.
11th vasanathile paarkrom namagave akniyai mooti andha jwalayile nadakkakoodadhu.
That means we should not try to get men to come and help us in our time of trial to fight for us.
நம்முடைய உபத்திரவ நாட்களிலே சோதனை காலங்களிலே மனிதர்களை நம் சார்பாக வைத்துக்கொண்டு அவர்களை நமக்காக சண்டை போட சொல்லக்கூடாது.
Human fire is a human method to defend ourselves and escape the trials that God sends.
தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதன் உபத்திரவங்களுக்கு தப்பி நாம் மனுஷ அக்னியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்.
It says in chapter 51,
51st அதிகாரம்,
verse 1,
1st வசனம்,
never forget the pit from which God pulled you out.
நீங்கள் வெட்டியெடுக்கப்பட்ட அந்த குழியை நீங்கள் மறக்க வேண்டாம்.
Don't forget your purification from your former sins.
பழைய பாவங்களிலிருந்து நீங்கள் மன்னிக்கப்பட்டதை ஒரு காலம் மறக்க வேண்டாம்.
There is another wonderful promise in verse 16.
16 வசனத்தில் இன்னொரு அற்புதமான வசனம் இருக்கிறது.
I have put my words in your mouth and covered you with the shadow of my hand.
என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன்.
And then chapter 52, the Lord has a complaint.
தேவனுக்கு ஒரு குறை இங்கே இருக்கிறது.
Last part of verse 5 is quoted in Romans chapter 2.
5 வசனம் பின்பகுதி, அது ரோமர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 24,
24
here in 52:5,
இங்கே 52 அதிகாரம் 5 வசனம்,
my name is continually blasphemed all day long.
என்னுடைய நாமமானது நாள் முழுவதும் தூஷிக்கப்படுகிறது.
That means the way Israel was living was bringing dishonor to God's name.
இஸ்ரவேல் வாழ்கிற விதமானது தேவனுடைய நாமத்திற்கு இடைவிடாமல் தூஷணம் கொண்டு வந்திருக்கிறது.
The way Christians are living in India is bringing dishonor to the name of Christ.
இன்றைக்கு இந்திய தேசத்திலே கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய விதமானது கிறிஸ்துவின் நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வருகிறது.
Most of India has not rejected Christ.
இந்தியாவில் அநேக பகுதிகள் இயேசு கிறிஸ்துவை தள்ளவில்லை.
The true Christ,
உண்மையான கிறிஸ்துவை யாரும் தள்ளவில்லை.
They've rejected the Christ they've seen among Christians.
கிறிஸ்தவர்களிலே பார்த்த இயேசுவை தான் அவர்கள் தள்ளுகிறார்கள்.
But that's not the real Christ.
அது உண்மையான கிறிஸ்து அல்ல.
That's a false Christ which I also reject.
அது பொய்யான கிறிஸ்து, அதை நானும் தள்ளிவிடுகிறேன்.
In contrast to all this,
இந்த எல்லா காரியங்களுக்கும் வேறுபட்டு நிற்கிறது
போல, it says in verse 7,
7 வசனம்,
how beautiful are the feet of those who preach the real good news.
உண்மையான சமாதானத்தை, உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவருடைய பாதங்கள் மலைகளின் மீது எவ்வளவு அழகாக இருக்கிறது.
And you tell people your God reigns.
உங்களுடைய தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லுங்கள்.
Satan's been defeated.
சாத்தான் தோற்கடிக்கப்பட்டார்.
God is on the throne.
தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்.
From chapter 52 verse 13 onwards.
52:13 முதல்
to the whole of chapter 53.
53rd அதிகாரம் வரை.
You read there about the suffering of Jesus on the cross.
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே படப்போகிற பாடுகளை தீர்க்கதரிசனமாக இங்கே பார்க்கிறோம்.
When Jesus died on the cross, his face was so disfigured that he didn't even look like a man, according to 52:14.
52 அதிகாரம் 14 வசனத்திலே அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு அந்த கேடு அடைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம்.
The secret of Jesus' life is here in verse 53, chapter 53 verse 2. He grew up before his father.
அவர் தம்முடைய பிதாவுக்கு முன்பாக வளர்ந்தார் என்று 53 அதிகாரம் 2 வசனத்தில் இயேசுனுடைய ரகசியத்தை பற்றி
சொல்லப்பட்டது.
2-3 வசனங்களிலே இந்த உலகமோ இயேசுவிலே எந்த ஒரு அழகையும் பார்க்க முடியவில்லை.
He was despised and rejected.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தார்.
I'll tell you this, if you follow this real Jesus, you will be despised and rejected.
இந்த மெய்யான இயேசுவை நீங்கள் பின்பற்றும் பொழுது நீங்களும் நிந்திக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுவீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Take up the cross,
சிலுவையை நீங்கள் எடுத்தால்,
and go the way described in Isaiah 53,
53rd அதிகாரத்தில் இயேசாயாவில் சொல்லப்பட்டது
போல, you will be rejected too.
நீங்களும் நிந்திக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுவீர்கள்.
There are many things here which we can have no part in.
இங்கே பல காரியங்கள் இருக்கிறது, அதிலே நாம் பங்கு பெற முடியாது.
Like it says, the Our sins were placed upon him. He was pierced, verse 5, for our transgressions.
ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல நாம் நம்முடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார்.
But the other aspects of the cross which apply to us also.
இந்த பகுதி தவிர மீதி உள்ள அம்சங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும்.
Jesus told us to take up the cross and follow him.
நம்மை சிலுவை எடுத்து என்னை பின்பற்றுவா என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
There is an aspect of the cross in which we can follow.
இயேசுவை நாம் பின்பற்றக்கூடியதான சிலுவையின் ஒரு அம்சம் உண்டு.
But where he died for our sins, there we cannot follow him.
நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தாரே அதை நாம் ஒரு காலம் பின்பற்ற
முடியாது. But many other things here.
ஆனால் பல காரியங்கள்.
Look at verse 7. When he was oppressed and afflicted, he did not open his mouth.
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கும்பொழுது வாய் அவர் திறக்கவில்லை.
That's how we are supposed to be.
நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும்.
When we are afflicted,
நாமும் நெருக்கப்படும் பொழுது,
when people trouble us,
ஜனங்கள் நமக்கு உபத்திரவம் செய்யும் பொழுது,
we have to keep quiet.
நாம் அமைதியாக இருக்க வேண்டும்.
We need to know how to raise our voice and shout and praise God in the time of in a praise meeting.
நாம் துதியின் கூட்டத்திலே எப்படி சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம்.
But we also need to know how to keep quiet when we are falsely accused.
நாம் பொய்யாய் குற்றஞ்சாட்டப்படும் பொழுது எப்படி வாயை மூடி அமைதியாக இருப்பது என்பதையும் அறிந்திருக்க வேண்டும்.
Many Christians is the opposite.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்பதற்கு மாறாக இருக்கிறார்கள்.
In the praise meeting they are quiet.
துதியின் நேரத்தில் அமைதியாக இருக்கிறார்கள்.
And when they are accused they open their mouth and shout back.
குற்றஞ்சாட்டப்படும் பொழுது அவர்கள் வாயை திறந்து சத்தம் போடுகிறார்கள்.
Finally, in verse 10, it says here that it would please the Lord to crush him.
அவரை நொறுக்குவதற்கு கர்த்தருக்கு சித்தமானது என்று பார்க்கிறோம்.
If God allowed Jesus to be crushed, how much more he'll allow you and me?
இயேசுவை நொறுக்குவதற்காக தேவன் அனுமதித்திருந்தார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் ஏன் அது அனுமதிக்க மாட்டார்?
From that will come a resurrection.
ஆனால் அதிலிருந்து ஒரு உயிர்த்தெழுதல் வரும்.
That's the meaning of verse 10. He'll prolong his days.
அவருடைய நாட்கள் அவர் நீடிக்கும் என்று பார்க்கிறோம்.
That means he'll be raised from the dead.
அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர் மரணத்திலிருந்து உயிரோடு
எழுவார். And then he will see his offspring. We will come forth through that resurrection.
அந்த உயிர்த்தெழுதலிலே அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளா திருப்தியாக இருப்பார்.
Isaiah 54 is a lovely passage here and there's a beautiful verse here for widows.
ஏசாய் 54 அதிகாரத்திலே விதவைகளுக்கு என்று ஒரு அருமையான வாக்கு
வசனம் உண்டு. It says in verse 5, your husband is your maker.
உன் சிருஷ்டிகரே உன் நாயகர்.
The Lord is your husband.
தேவனே உன்னுடைய நாயகர்.
Don't be afraid.
நீ பயப்பட வேண்டாம்.
You forget the shame of your youth.
உன்னுடைய இளம் வயதினுடைய நிந்தையை மறந்துவிடு.
And he says, I'll take care of your children. Verse 13.
13 வசனத்திலே பார்க்கிறோம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள்.
Your sons will be taught by the Lord. They'll become disciples of the Lord.
உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் இயேசுவுக்கு சீஷராய் மாறுவார்கள்.
I claimed that promise years ago for my own sons.
என்னுடைய சொந்த மகன்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை வருடங்களுக்கு முன்பாக நான் கேட்டிருக்கிறேன்.
Both my wife and I.
நானும் என்னுடைய
மனைவியும் claim that for your children.
இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
That doesn't mean that your children will never become sick or they're going to become very rich.
உடனே உங்களுடைய பிள்ளைகள் வியாதிப்படவே மாட்டார்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறுவார்கள் என்ற அர்த்தம் அல்ல.
Or they won't have the struggles in life that many young people go through.
அல்லது அநேக வாலிபர்கள் கடந்து செல்கிறதான போராட்டங்கள் அவர்களுக்கு இல்லை என்ற அர்த்தம் அல்ல.
But they will finally become disciples of Jesus Christ.
ஆனால் கடைசியாக அவர்கள் இயேசுவுக்கு சீஷராய் மாறுவார்கள்.
You must claim that for your children.
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக இதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்.
And then verse 15 to 17.
15-17
If anybody comes to fight with you,
உங்கள் மீது யாராவது சண்டை போட
வந்தால், he will be defeated because I am on your side, says the Lord.
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறபடினால் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள்.
Claim it.
இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
You can overcome.
நீங்கள் ஜெயிக்க முடியும்.
And in a courtroom you will have justice against all the lies spoken against you.
ஒரு வழக்காடு மன்றத்திலே உங்கள் மீது சொல்லப்படுகிற எல்லா பொய்களுக்கும் உங்களுக்கு நீதி கிடைக்கும்.
You don't have to defend yourself.
உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ள தேவையில்லை.
No weapon formed against you will prosper.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.
Keep your mouth shut when people accuse you.
ஜனங்கள் உங்களை குறை சொல்லும்பொழுது பொய்யாய் குற்றஞ்சாட்டும்பொழுது தேவர் உங்களை காக்கட்டும்.
And he'll do miracles for you.
அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார்.
Whatever you may be facing.
நீங்கள் எந்த சூழ்நிலை சந்தித்தாலும்
சரி. Even if you're taken to court.
ஒரு வழக்கு மன்றத்துக்கு உங்களை எடுத்து சென்றாலும் சரி.
Justice against every courtroom lie.
அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொய்களின் மத்தியிலேயும் உங்களுக்கு நீதி கிடைக்கும்.
That's how the Living Bible paraphrases that verse in 17.
இந்த 17 வசனத்தை Living Bible என்கிறதான மொழிபெயர்ப்பு கூறுகிறது.
Then Isaiah 55 is an invitation to those who are thirsty to come and receive the gospel.
தாகமா இருக்கிறவர்களுக்கு வந்து சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளதான அழைப்பை 55 அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
Verse 8 and 9.
8-9 வசனங்கள்.
My ways are not your ways, says the Lord.
என்னுடைய வழிகள் உங்கள் வழிகள் அல்ல.
My thoughts are not your thoughts.
என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல.
And that's why it's good for us to humble ourselves and say, Lord, show me your ways and teach me your ways.
ஆண்டவரே என்னுடைய வழியை எனக்கு காண்பி, உம்முடைய வழியை எனக்கு போதி என்று தாழ்த்துவது நல்லது.
If we recognize that God's ways are not our ways,
தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல என்பதை நாம் அறிந்து கொண்டால்,
we want our mind to be renewed to think like God.
நாம் நம்முடைய மனது தேவனை போல நினைக்க வேண்டும் என்ன வேண்டும்
என்று நாம் விரும்ப வேண்டும் Then we must meditate on God's word.
தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும்
Understand God's ways.
தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள்
This is the main reason why we are going through the Bible.
இந்த காரணத்திற்காக தான் நாம் இந்த வேதாகமம் முழுதுமாய் இப்பொழுது
படிக்கிறோம் We're not studying it to increase our knowledge.
நம்முடைய அறிவை பெருக்குவதற்காக நாம் வாசிக்கவில்லை
But to change our way of thinking.
நாம் நினைக்கிற விதத்தை மாற்ற முடியாது
God's ways of thinking.
தேவனுடைய நினைவுகளை போல நம்முடைய நினைவுகளை மாற்ற முடியாது
In Isaiah 56
Yes 56 ஆம் அதிகாரம்
And in 58
58 ஆம் அதிகாரம்
He speaks about blessing those who keep the Sabbath.
ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லுகிறார்.
Verse 2 to 5.
2 லிருந்து 5 வரை.
Now the Sabbath we earlier saw was a sign between God and the children of Israel only.
ஓய்வு நாள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அடையாளம் மட்டும்தான்.
We saw that in chapter 30 Exodus 31.
யாத்திராகமம் 31 ஆம் அதிகாரத்தில்
பார்த்தோம். Verse 16.
16 ஆம் வசனம்.
But for us this applies in another way in a spiritual way
namakku inda karyam or aavikuriya reethiyile naam idai naan nadaimurai paduthalam
and that is
adhu enna vendral
that we need to come to a life of inner rest god wants all of us to have it
naam ellarume ullana vaalkaikkullaga or ilaipaarthalukkullaga varavendum endra devan virumbugirar
verse 7
7th vasanam
is the verse jesus quoted my house will be called a house of prayer
என்னுடைய வீடு ஜப வீடு என்று என்னப்படும் என்று இயேசுவே இந்த வசனத்தை சொல்கிறார்
Church is a house of prayer not a house of business
சபை என்பது அது ஜபத்தினுடைய வீடே ஒழிய வியாபார ஸ்தலம் அல்ல
Then it speaks about God's servants unfortunately in the last days
கடைசி நாட்களிலே துரதிருஷ்டவசமாக தேவனுடைய பிள்ளைகள்
Verse 10
10th வசனம்
They are like blind watchmen who don't see the enemy coming
அவர்கள் சத்துரு வருவதை அறியாத குருட்டு காவற்காரர்களாய் இருக்கிறார்கள்
They are like dumb dogs who are not able to bark
குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களைப் போல இருக்கிறார்கள்
They are shepherds who have no understanding
அவருடைய மேய்ப்பர்களுக்கு அறிவே இல்லை
They are greedy for money everybody seeking his own gain
எல்லாரும் தன்னுடைய ஆதாயத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் பண விஷயத்திலே அவர்கள் பேராசை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள்
Eat and drink enjoy themselves
அவர்கள் குடித்து புசித்து அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள்
Because people are like that.
ஜனங்கள் அப்படி இருக்கிறபடி
இல்லை. The next verse.
அடுத்த வசனம்
பார்க்கிறோம்.
57:1.
Lord, the righteous man is perishing.
நீதிமான் மடிந்து போகிறான்.
It's very difficult to find godly men nowadays.
இந்த நாட்களிலே தேவ பக்தர் மனிதர்களை பார்ப்பது கடினம்.
And finally,
கடைசியாக
it says here how a wicked person in verse 20 is his heart there's no peace in his heart. It's always churning.
துன்மார்க்கனுடைய உள்ளத்திலே சமாதானமே இல்லை எப்பொழுதும் அங்கே கொந்தளிப்பு காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது
Whereas God's people have peace.
ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு சமாதானம்
உண்டு. 19.
19th verse.
This is the way we find God's will.
இப்படித்தான் நாம் தேவ சத்தத்தை அறிந்து
கொள்ள முடியும். When I seek his will do I have peace in my heart?
தேவ சத்தத்தை தேடும் பொழுது என் உள்ளத்திலே சமாதானம் இருக்கிறதா?
Then that's God's will.
அப்படியானால் அது தேவ சத்தம்.
From chapter 58 to chapter 66.
58 ஆம் அதிகாரம் முதல் 66 ஆம் அதிகாரம் வரை.
Prophecies about the future.
எல்லா தீர்க்கதரிசனங்களும் எதிர்காலத்தை குறித்து தான தீர்க்கதரிசனம்.
Chapter 58 is a very beautiful chapter about fasting
உபவாசத்தை குறித்துதான ஒரு அழகான ஒரு அதிகாரம் தான் 58 ஆம் அதிகாரம்
and stop pointing your fingers at others verse 9
9th வசனத்திலே பார்க்கிறோம் உன் விரலிட்டதை நீ நிறுத்தி விடு
and then you will be like a watered garden all the time it says
அப்பொழுது நீ நீரு தண்ணீர் பாய்கிற தோட்டத்தை போல இருப்பாய் என்று 11th வசனத்திலே பார்க்கிறோம்
and like a spring of water
நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீர்
ஊற்றத்தை போல
இந்த அதிகாரத்தை நீங்கள் தயவாய் படியுங்கள் என்று உற்சாகப்படுகிறேன் அருமையான அழகான ஒரு
அதிகாரம்
அதில் இருக்கக்கூடிய வாக்கு தத்தத்தை நீங்கள்
எடுத்துக்கொள்ளுங்கள்
மணி நேரங்கள் படிக்கலாம்
மிக
முக்கியமான வசனங்களை மட்டும் உங்களுக்கு
காண்பிக்கிறேன் 59
தேவனுக்கும் உங்களுக்கும் பாவமே நடுவில் நிற்கிறது
Verse 21
21th vasanam
My spirit is upon you
என் ஆவி உன் மீது இருக்கிறது
And I put my words in your mouth
என் வார்த்தைகளை உனக்கு கொடுத்திருக்கிறேன்
And even your children can be anointed
உன்னுடைய பிள்ளைகளும் கூட அபிஷேகம்
பண்ணப்படுவார்கள்
இன்னொரு வாக்குத்தத்தம்
Therefore
ஆகவே
because God has done that
தேவன் இதை செய்தபடினாலே
Rise and shine chapter 60 verse 1
60th அதிகாரம் 1th vasanam எழும்பி பிரகாசி
Chapter 61 verse 1 to 3 referred to the ministry of Jesus.
61st adhigaram 1 mudal 3 vasangal Yesuvinte ooliyathai kurikkirathu.
And we can also be anointed to do the same thing.
Adhe kaaryangalai seivadharku naamum abhishekam pannapada
mudiyum. The captive is free.
Sirappattrul vidudaliyaakkavum.
In chapter 62
62nd adhigaram
The Lord says I will not keep quiet until the church's righteousness goes forth like brightness.
சபையினுடைய நீதியானது வெளிச்சம் போல பிரகாசிக்கும் வரைக்கும் நான் அமர்ந்திருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்.
Chapter 63
63rd adhigaram
Verse 8 and 9 it says that the Lord is afflicted with all our afflictions verse 9.
9th வசனத்திலே பார்க்கிறோம் எல்லா நெருக்கத்திலேயும் அவரும் நெருக்கப்படுகிறார்.
In chapter 64 verse 1 is a prayer for revival.
64th adhigaram 1ஆம் வசனம் எழுப்புதலுக்கான ஒரு ஜெபம்.
Oh God, do wonderful things in our midst.
தேவனே எங்கள் மத்தியிலே அற்புதமான காரியங்களை செய்தருளும்.
And he goes on to say that people haven't even seen verse 4 what God can do for those who wait on him like that.
தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு செய்கிறவர்களை இந்த உலக தோற்றம் முதல் யாருமே கேட்டதுமில்லை உணர்ந்ததுமில்லை என்று பார்க்கிறோம்.
Verse 6 says our righteousness are like filthy rags.
எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று ஆறாம் வசனம் சொல்கிறது.
That's why we need God's righteousness.
ஆகவே தான் நமக்கு தேவனுடைய நீதி தேவைப்படுகிறது.
Chapter 65 verse 24.
65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
Before we pray, God answers.
அவர்கள் நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே தேவன் பதில் கொடுக்கிறார்.
Beautiful promise.
அருமையான வாக்குத்தத்தம்.
Then chapter 66.
66ஆம் அதிகாரம்
verse 1 and 2.
1 2 வசனங்கள்.
To whom does God look?
தேவன் யாரை
நோக்கி பார்ப்பார்?
யாரை தாங்குவார்?
Those who tremble at his word and who are humble and contrite in spirit, verse 2.
2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டவர்களுக்கும் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையுமே நோக்கி பார்ப்பேன்.
And verse 5, to such people he said, don't worry if your brothers hate you.
5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உங்களை சகோதரர்கள் உங்களை வெறுத்தால் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
God will comfort us and strengthen us.
தேவனே நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை தேற்றுவார்.
What a wonderful book this latter section of Isaiah especially is.
இந்த ஏசாயாவுடைய பின்பகுதி எவ்வளவு விசேஷித்தமான ஒரு பகுதியாக இருக்கிறது.
I would encourage all of you to study Isaiah 40 to 66, those 27 chapters.
ஏசாயா 40-லிருந்து 66ஆம் அதிகாரம் வரை 27 அதிகாரங்களை நீங்கள் நன்றாக படிக்கிறீர்கள்.
Claim the promises for yourself and your family.
உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் அதில் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை பெற்று ஜெபியுங்கள்.
Be an effective servant of God in these days.
இந்த நாட்களிலே தேவனுக்கு திறமையான ஒரு ஊழியக்காரராக இருங்கள்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.